புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம். எழுதியவர் டாக்டர் மா ராசமாணிக்கனார். வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. பக்கம் எண் 12. தலைப்பு நாடகத்தமிழ். சங்க காலத்தில் கூத்து என்னும் சொல் முதலில் நடனத்தையும் பின்பு கதை தழுவி வரும் கூத்தாகிய நாடகத்தையும் குறித்தது. இயற்றமிழை புலவரும் இசைத்தமிழை பாணரும் பேணி வளர்த்தாற் போலவே நாடகத்தையும் நடனத்தையும் கூத்தர் என்பவர் பேணி வளர்த்தனர். நடனமாடும் மகளிர் விரலியர் எனப்பட்டனர். உள்ள குறிப்பு புறத்தில் தோன்றும்படி திறம்பட நடிப்பவள் விரலி எனப்பட்டாள். கூத்தி, ஆடு மகள், ஆடு களமகள் என நடனமாடிய மகள் சங்க காலத்தில் பல பெயர்களை பெற்றிருந்தாள். நடனமாடிய மகன் கூத்தன், ஆடு மகன், ஆடு களமகன் என்று பெயர் பெற்றான். இவர்களே கதை தழுவி வரும் கூத்துகளை ஆடினர். அங்கனம் ஆடிய பொழுது ஆண் மகன் பொருணன் என்றும் பெயர் பெற்றான். தமிழ் தொன்று தொட்டு இயல், இசை, நாடகம் என மூன்று பிரிவுகளை பெற்றிருந்தது. கூத்தநூல், செயிற்றியம், பரதம், முறுவல், அகத்தியம், சயந்தம், குணநூல், மதிவாணர் நாடக தமிழ் நூல் என்பன சங்ககால நாடக நூல்கள் என்று உரைகளால் அறிகின்றோம். இவையெல்லாம் அழிந்துவிட்டன. சிலப்பதிகாரம் ஒன்றே இன்று நாடக காப்பியமாக இருந்து வருகின்றது. சிலப்பதிகார காலத்தில் வடமொழியாளர் கூட்டுறவு தமிழகத்தில் மிகுதியாக இருந்தது. அக்காலத்தில் நாடகம் என்ற சொல் கூத்து என்ற சொல் போலவே நடனத்தையும் கதை தழுவி வரும் கூத்தையும் குறித்தது. மேற்கோள் துவக்கம். நாடக காப்பிய நன்னூல் நுனிப்போர். மேற்கோள் முடிவு. எடுக்கப்பட்ட நூல் மணிமேகலை 19.80 என வரும் தொடரில் உள்ள நாடகம் என்னும் சொல்லுக்கு கதை தழுவி வரும் கூத்து என்று டாக்டர் உ.வே. சாமிநாத ஐயர் அவர்கள் எழுதியிருப்பது கவனிக்கத்தகும். எனவே நாடகம் பற்றிய காவியங்கள் மணிமேகலை ஆசிரியர் காலத்தில், அதாவது கிபி 2ஆம் நூற்றாண்டில் இருந்தன என்பது தெளிவு. மணிமேகலைக்கு முற்பட்ட திருக்குறளிலும் கூத்தாட்டு அவை குறள் 332 குறிக்கப்பட்டுள்ளது. இங்கு கூத்தாடுதல் நடித்தல் என்னும் பொருளில் வந்துள்ளது. கூத்து அல்லது நாடகம் என்பது நுண்கலைகளுள் ஒன்றாகும். வெளிநாடுகளுடன் பண் நெடுங்காலமாக வாணிகம் செய்து வந்த தமிழர் இயல் இசைக்கலைகளில் வல்லவராயிருந்த தமிழர் நாடகக் கலையிலும் நல்ல தேர்ச்சி பெற்றிருந்தனர் என்று கொள்வது தவறாகாது. இயல் இசை என்னும் இரண்டு பிரிவுகளிலும் கேட்பவருக்கு இன்பத்தை தருவன. நாடகம் கேள்வி இன்பத்தோடு காட்சி இன்பமும் பயப்பதாகும். எனவே நாடகமே மிக்க பயனுள்ளதாக அறிவுடையோர் கருதுவர். நாடகத்தில் இயல் இசை ஆகிய இரண்டும் கலக்கின்றன. நாடகத்தில்தான் முத்தமிழையும் ஒருங்கே காண இயலும். கோவில் விழாக்களில்தான் நாடகம் தோற்றம் எடுத்தது என்பது அறிஞர் கருத்து. ஆடல் பாடல் என்னும் இரண்டின் சேர்க்கையாக முதலில் நாடகம் அமைந்திருந்தது. பின்பு பாட்டாக அமைந்த உரைநடை இடையிடையே கலந்தது. அதன் பின்னர் பேச்சு நடையில் அமைந்த உரைநடை சேர்ந்தது. எனவே ஆடல் பாடல் பாடல் வடிவில் அமைந்த உரைநடை பேச்சு உரைநடை என்பன சேர்ந்து நாடகத்தை அழகு செய்தன. இங்கனம் வளர தலைப்பட்ட நாடகம் பொது மக்களுக்கென்றும் அரசர்க்கு என்றும் இரு வகையாக பிரிந்தது. அவை வேத்தியல் பொதுவியல் எனப்பட்டன. நாடகம் நன்முறையில் வளர்ந்து வந்த பொழுது இந்நாட்டில் வந்து தங்கி செல்வாக்கு பெற்ற ஆரியரும் சமணரும் நாடகம் காமத்தை மிகுதிப்படுத்துவதென்று தவறாக எண்ணினர். அதனால் தாம் செய்த நூல்களில் நாடகத்தின் மதிப்பை குறைத்தனர். அவர்கள் செல்வாக்கு மிகுதிப்பட்டிருந்த காலத்தில் நாடகத்தமிழை வளர ஒட்டாது தடுத்தனர். எனவே நாடக வளர்ச்சி படிப்படியாக குறைந்தது. இடைக்காலத்தில் கிபி 7ஆம் நூற்றாண்டில் மகேந்திர பல்லவன் மர்த்தவிலாச பிரகசனம் என்னும் வேடிக்கை நாடகத்தை வடமொழியில் இயற்றினான். மேலும் வடமொழியில் சிறு நாடகங்கள் சில இராசசிம்ம பல்லவன் காலத்தில் செய்யப்பட்டன. பக்தி இயக்கம் பரவத் தொடங்கிய அக்காலத்தில் சமய தொடர்பான நாடகங்கள் தலை தூக்கின என்பது இதனால் தெரிகிறது. கிபி 8ஆம் நூற்றாண்டில் செய்யப்பெற்ற உதயணன் வரலாறு கூறும் பெருங்கதையிலும் நாடகம் பற்றிய செய்திகள் சில காணப்படுகின்றன. மேற்கோள் துவக்கம். நயத்திரம் பொருந்த நாடகம் கண்டும். மேற்கோள் முடிவு. 1:58:66. மேற்கோள் துவக்கம். நன்புணத் தெளித்த நாடகம் போல. மேற்கோள் முடிவு. 3:02:12. மேற்கோள் துவக்கம். வாயிற்கூத்தும் சேரி பாடலும் கோயில் நாடக குழுக்களும் வருகின. மேற்கோள் முடிவு. 1:37:88-89. கோயில் நாடக குழு. அரண்மனையில் நடிப்போர் கூட்டம் என வரும் என்று டாக்டர் உவே சாமிநாத ஐயர் அடிக்குறிப்பு காணத்தகும். கிபி 8ஆம் நூற்றாண்டில் தமிழகத்தில் நாடகம் நடிக்கப்பட்டதையும் நாடக குழுவினர் இருந்ததையும் இவ்வரிகள் தெரிவிக்கின்றன அல்லவா? கிபி 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாசகர் மேற்கோள் துவக்கம். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து. மேற்கோள் முடிவு என்று கூறியிருந்ததாலும் நம்மாழ்வார் மேற்கோள் துவக்கம். பிறவி மாமாய கூத்தினையே. மேற்கோள் முடிவு என்று கூறியிருந்ததாலும் கிபி 9ஆம் நூற்றாண்டிலும் நாடகங்கள் நடித்து காட்டப்பட்டன என்பதை நன்கறியலாம். கிபி 10ஆம் நூற்றாண்டில் தோன்றிய சீவக சிந்தாமணி நாடகம் காமத்தை மிகுவிக்கிறது என்று கூறியுள்ளது காணத்தகும். மேற்கோள் துவக்கம். இளமையங் கழனி சாயல் ஏருளு தெரி பொன்வேலி வலை முயங் குருவமென்றோன் வரம்பு போய் வனப்பு வித்தி கிளை நரம் பிசையும் கூத்தும். கேள்தெழுந் தீன்ற காம வினைப்பயன் இனிதுற்றுய்ந்து வீணை வேந்துரையுமாதேர். மேற்கோள் முடிவு. 2598. மேற்கோள் துவக்கம். நாடகத்தை விரும்பி காண்பவர் கண்களை தோண்டியும் மற்றும் இவ்வாறு பிறரை ஐம்பொறியால் நுகராமல் தடுத்து யாமும் நுகர்ச்சியை கைவிட்டோம். மேற்கோள் முடிவு எனவரும் வாக்கியம் சமணர் நாடகத்தை எந்த அளவு வெறுத்தனர் என்பதை நன்கு காட்டவல்லது. மேற்கோள் துவக்கம். நாடக நயந்து காண்பார் நலங்கிலர் கண்கள் சூன்றும். மேற்கோள் முடிவு. முத்து இளம்பகம் 2989. இவற்றால் சிந்தாமணி எழுத பெற்ற கிபி 10ஆம் நூற்றாண்டில் நாடகங்கள் தமிழ்நாட்டில் நடிக்கப்பெற்றன என்னும் உண்மையை உணரலாம். பிற்கால சோழர் காலத்தில் ஆண்டுதோறும் வைகாசி விழாவில் தஞ்சை ராஜராஜேஸ்வரத்தில் ராஜராஜேஸ்வர நாடகம் நடித்து காட்டப்பட்டது. அதனை நடித்து காட்டிய விஜயராஜேந்திர ஆசாரியனுக்கு ஆண்டுதோறும் 120 கலம் நெல் தரப்பட்டது. ராசராசன் தஞ்சையில் பெரிய கோவில் கட்டிய முறை, அவனது வரலாறு, அவன் மனைவியர் அக்கோயிலுக்கு அளித்த நிபந்தங்கள், அக்கோவிலை பற்றி கருவூர் தேவர் பாடியது போன்ற பல செய்திகள் இந்நாடகத்தில் பல காட்சிகளாக அலைந்திருக்கலாம். விக்ரமாதித்த ஆசாரியன் என்று ராஜராஜ நாடகப் பெரியன் என்பவன் பந்தனை நல்லூரில் நட்டுவப்பங்கு மெய்மட்டிப்பங்கு அதாவது நாடகக்காணி இவற்றை பெற்றவனாய் இருந்தான் என்று அவ்வூர் கல்வெட்டு கூறுவதால் இராசராச நாடகம் என ஒன்று இருந்தது. அதாவது முதலாம் இராஜராஜனை பற்றியது. அந்நாடகம் நடிக்கப்பட்டது என்பன அறியலாம். இந்நூலில் இராசராசனது இளமை பருவம், அவன் அரசன் ஆனமை, போர் செயல்கள், ஆட்சி முறை, ராஜராஜேஸ்வரம் எடுப்பித்தமை, திருமுறைகளை தொகுத்தமை முதலிய செய்திகள் பல காட்சிகளாக இடம்பெற்றிருக்கலாம். முதற்குலோத்துங்கன் காலத்தில் பூம்புலியூர் நாடகம் என்ற ஒன்று செய்யப்பட்டது. செய்தவனுக்கு பரிசு தரப்பட்டது. அது திருப்பாதிரி புலியூரை பற்றியது. அம்மன் கன்னிகையாக இருந்து சிவனை வழிபட்டமை, அப்பர் சமணராய் இருந்தமை, பின் சைவரானமை, சமணருடைய கொடுமைகட்கு ஆளானமை, பிறகு கடலில் மிதந்து கரை சேர்ந்து அவ்வூர் கோவிலில் பதிகம் பாடினமை, மகேந்திரன் அங்கிருந்த சமணப்பள்ளியை இடித்து குணபர ஈஸ்வரம் கட்டினமை, போன்றவற்றை காட்சிகளாக கொண்ட நூலாக இருக்கலாம். அது நடிக்க பெற்றமைக்கு சான்று இல்லையாயினும் சமயப்பற்று மிக்கிருந்த அக்காலத்தில் அது நடிக்கப்பட்டதென கருதுதல் தவறாகாது. இங்கனம் சைவ அரசர்களையும் நாயன்மார்களையும் பற்றிய நாடகங்களில் சிலவேனும் அக்காலத்தில் நடிக்கப்பட்டன என கொள்ளலாம். சோழருக்கு பின் கிபி 14 நூற்றாண்டில் மாலிகாப்பூர் படையெடுப்புக்கு பிறகு சேர சோழ பாண்டிய அரசுகள் நிலை தளர்ந்தன. விஜயநகர வேந்தராட்சி சிறிது காலம் சமயத்தை பாதுகாத்தது. அப்பொழுது இசை, நடனம், நாடகம் முதலிய கலைகள் புத்துயிர் பெற்றன. தென்னாட்டில் நாயக்கராட்சி மறையும் வரையில் இக்கலைகள் ஓரளவு உயிர் பெற்று மாழ்ந்தன. 17 நூற்றாண்டுக்கு பிறகு நாடு பல துறைகளிலும் அல்லல் பட்ட காரணத்தால் நாடகம் முதலிய கலைகள் கவனிப்பாரற்று கிடந்தன. கிபி 17 நூற்றாண்டின் இறுதி தொட்டு கூத்து நூல்கள் சில வேறற்று வீழ்ந்த நாடகத் தமிழின் என்றும் இலைப்பன வாயின. இடையிடையே கவிக்கூற்று மேவி இழிச்சினர் நடக்கும் இயல்பினவாகி கூத்தும் பாட்டும் கொண்டு நடப்பனவெல்லாம் கூத்து நூல்களாம். சீகாலி அருணாச்சல கவிராயர் செய்த இராம நாடகமும் குமர குருபர சுவாமிகள் செய்த மீனாட்சி அம்மை குரமும் திரிகூடராசப்ப கவிராயர் செய்த குற்றால குரவஞ்சியும் இக்கூத்து நூலின் பாட்படுவனவாம். முக்கூடற்பல்லு, பராலை, விநாயகர் பல்லு முதலியனவும் கூத்து நூல்களேயாம். இவையெல்லாம் இயற்றமிழ் புலமை சான்ற பாவலர் இயற்றினவாம். சுத்தானந்த பிரகாசம் என்றதோர் பரத நூல் இடைக்காலத்தின் தொடக்கத்தில் ஏற்பட்டது, வெளிப்படாமல் இருக்கின்றது. பின்னர் கிபி 16 நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்த அரபத்த நாவலர் என்பாய் பரத சாஸ்திரம் என்றதோர் நூல் செய்துள்ளார். 19 நூற்றாண்டின் முற்பாதியில் கொட்டையூர் சிவக்கொழுந்து தேசிகர் தஞ்சையை ஆண்ட சரபோஜி மன்னர் மீது பாடிய குரவஞ்சி நாடகம் குறிப்பிடத்தக்கது. அந்நாடகம் தஞ்சை பெரிய கோவிலில் நடிக்கப்பட்டு வந்தது. அதே நூற்றாண்டின் கடைப்பகுதியில் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பாடிய மனோன்மணிய நாடகமும் போற்றத்தக்கதாகும். 20 நூற்றாண்டில் நாம் வாழும் இவ்விருபதாம் நூற்றாண்டின் முற்பாதியில் நாடகக்கலை நன்கு வளர்ந்தது. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதியுள்ள பல நாடகங்கள் நாடெங்கும் நடிக்க பெற்றன. சிறந்த நாடக ஆசிரியரான சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதியுள்ள நாடகங்கள் பலவாகும். அவற்றுள் அபிமன்யு சுந்தரி, பார்வதி கல்யாணம், பிரபுலிங்க லீலை, வள்ளி திருமணம், பாதுகா பட்டாபிஷேகம், லங்காதகனம், அல்லி அர்ஜுனா, சிறு தொண்டர், சதி அனுசியா, பவளக்கொடி, சதி சுலோச்சனா, மணிமேகலை, மிருச்சகடி, சீமந்தனி, சாவித்ரி, கோவலன், பிரகலாதன், ரோமியோவும் ஜூலியத்தும் என்பன குறிப்பிடத்தக்கவை. கண்ணைய அதாவது நாயுடு நாடகக் குழுவினர் நடித்து வந்த கிருஷ்ணலீலை, தசாவதாரம் முதலிய நாடகங்கள் 30 ஆண்டுகளுக்கு முன் நாட்டில் சிறந்து விளங்கின. இந்நூற்றாண்டின் முற்பாதியில் சங்கரதாஸ் சுவாமிகள் இணையற்ற நாடக ஆசிரியராக இலங்கினார். இவருடைய மாணவர்கள் தமிழகம் முழுவதும் பரவி இருக்கின்றனர். அவர்கள் ஆங்காங்கு இருந்து கொண்டு இக்கலையை தம்மால் இயலும் அளவு வளர்த்து வருகின்றனர். தமிழ் வளர்த்த மதுரையில் இவருடைய மாணவர்கள் சங்கங்களை அமைத்து நாடகப் பயிற்சி அளிக்கின்றனர். மதுரை, ராமநாதபுரம், திருச்சி மாவட்ட ஊர்களில் நாடகங்களை நடித்து வருகின்றனர். சங்கரதாஸ் சுவாமிகளின் மாணவர்களாகிய டி.கே. சண்முகம் சகோதரர்கள் இன்றைய நாடகத்துறையிலும் நடிப்புக் கலையிலும் சிறந்து விளங்குகின்றனர். அக்கலைக்கேற்ற ஒழுக்கமும் அவர்கள் பால் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தகும். அவர்கள் நடித்து வரும் நாடகங்களுள் ஔவையார், மனிதன், இன்ஸ்பெக்டர், ராஜராஜ சோழன் என்பன குறிப்பிடத்தக்கவை. இவற்றுள்ளும் ராஜராஜ சோழன் இணையற்ற நாடகமாகும். காண்பவர் உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் மிகச்சிறந்த நாடகம் என்று இதனை கூறலாம். சோழர் வரலாற்றை அடிப்படையாக கொண்டு வரையப்பெற்றுள்ள இந்நாடகம் மக்களுக்கு வரலாற்று உணர்ச்சியையும் பக்தியையும் ஒருங்கே ஊட்டவல்லது. இதுபோன்ற நாடகங்கள் பல வரையப்பெற்று நடிக்கப் பெறுதல் வேண்டும். நவாபு ராசமாணிக்கத்தின் குழுவினர் வள்ளி திருமணம், சம்பூர்ண ராமாயணம் முதலிய நாடகங்களை நடித்து வருகின்றனர். காலத்திற்கேற்ற சீர்திருத்தங்களை கொண்ட நாடகங்கள் பல இப்பொழுது பலரால் நடிக்கப்பட்டு வருகின்றன. என் எஸ் கிருஷ்ணன் குழுவினர், எஸ் எஸ் ராஜேந்திரன் குழுவினர், எம் ஜி ராமச்சந்திரன் குழுவினர், கே ஆர் ராமசாமி குழுவினர், கே ஏ தங்கவேலு குழுவினர், சிவாஜி கணேசன் குழுவினர் முதலியோர் பயன்தரத்தக்க நாடகங்களை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் பல்லாயிரம் இளைஞர்களை நல்ல தமிழில் பேச பழக்கி வரும் அறிஞர் அண்ணாதுரை, சந்திரமோகன், நீதிதேவன் மயக்கம், ஓர் இரவு, வேலைக்காரி, ஸ்வர்கவாசல், ரங்கோன், ராதா என்ற நாடகங்களை வரைந்துள்ளார். அவற்றுள் சந்திரமோகனில் ஆசிரியரே கங்கு பட்டராக நடிப்பது வழக்கம். பேச்சுக்கலையில் சிறந்து விளங்குவது போலவே அண்ணாதுரை நடிப்புக்கலையிலும் சிறந்து விளங்குகிறார். ஸ்ரீதேவி நாடக சபாவின் உரிமையாளரான கே என் ரத்தினம் குழுவினர் பல நாடகங்களை நடத்தி வருகின்றனர். அவற்றுள் வரலாற்றை அடிப்படையாக கொண்டது நந்திவர்மன் நாடகமாகும். தெல்லாறு எரிந்த நந்திவர்மன் வரலாற்று புகழ் பெற்றவன், சிறந்த போர் வீரன், மிகச்சிறந்த சிவபக்தன், நந்திக்களம் பகம் பாட பெற்றவன். அப்பெருமகனை பற்றிய நாடகம் மிகவும் நல்ல முறையில் அமைந்துள்ளது. முடிவுரை: தமிழ் நடிகர் தமிழகத்து வரலாற்றையும் இலக்கியத்தையும் நன்கு பயிலுதல் நல்லது. தூய எளிய தமிழ் நடையில் உரையாடல்களை அமைத்து நடித்தல் வரவேற்கத்தக்கது. பாடல்கள் சிலவாகவும் உரையாடல்கள் பலவாகவும் அமைந்துள்ள நாடகங்களையே நடித்தல் ஏற்புடையது. பொருத்தமற்ற இடங்களிலெல்லாம் பாடுதல் வெறுப்பை தரும். இவை அனைத்திற்கும் மேலாக நடிகரிடம் கட்டுப்பாடும் ஒழுக்கமும் மிகுத்திருத்தல் வேண்டும். வருங்கால தமிழகத்தில் பட்டம் பெற்ற இளைஞர்களும் இக்கலையில் பயிற்சி பெறுதல் நல்லது. கல்விமான்கள் நாடகத்தில் நடிப்பது வரவேற்கத்தக்கது. தமிழுணர்ச்சி வீறு கொண்ட இக்காலத்தில் தமிழ் நடிகர் நாடகக்கலை வளர்ச்சியில் ஊக்கம் கொள்ளுதல் நல்லது. நன்முறையில் அமையும் நாடகங்களை தமிழ் மக்கள் எப்பொழுதும் வரவேற்பர் என்பது திண்ணம். பக்கம் 23, புத்தகத்தின் பெயர் புதிய தமிழகம், அத்தியாயம் 2 நிறைவுற்றது.